20. செல்வந்தரும் செல்வாக்குமிக்கவரும் புறக்கணிக்கக் கூடாது. இவ்வுலகின் செல்வந்தர்களுக்காக நாம் செய்ய வேண்டிய ஊழியம் ஒன்று உண்டு. அவர்களிடம் பரலோக நன்மைகள் ஒப்படைக்கப்பட்டிருப்பதால் அவர்கள் தங்கள் பொறுப்பை உணரும்படி விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தோர்களையும் நியாயந்தீர்க்கிறவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டுமென்பதை அவர்களுக்கு நினைவூட்ட வேண்டும். அன்போடும் தேவ பயத்தோடும் செல்வந்தர்களுக்கு நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டியது அவசியம். அநேக சமயங்களில் தன் ஆஸ்திகளில் நம்பிக்கை வைத்து அதனால் தனக்கு ஏற்படும் அபாயத்தை அவர்கள் உணர்கிறதில்லை. அவர்களுடைய மனக்கண்கள் நிலையான மதிப்புடையவற்றில் ஈர்க்கப்பட வேண்டும். உலகத்தில் கல்வியால், செல்வத்தால் அல்லது உழைப்பால் உயர்ந்த நிலையில் இருப்பவர்களிடம் அவர்களுடைய ஆத்தும தேவைகள் குறித்து தனிப்பட்ட முறையில் எடுத்துரைப்பது அரிதாயிருக்கிறது. இப்படிப்பட்டவர்களை அணுக கிறிஸ்தவ ஊழியர்கள் தயங்குகிறார்கள். அப்படி இருக்கக்கூடாது. வழக்கறிஞராக, வியாபாரியாக, நீதிபதியாக இருக்கிற ஒருவர் தண்ணீரில் மூழ்கிக் கொண்டிருந்தால் அவர் மடிந்து போவதை பார்த்து கொண்டு நிற்க முடியாது. ஒரு செங்குத்தான பாறையின் விளிம்பை நோக்கி பலர் செல்வதை பார்த்தால் அவர்கள் எப்படிப்பட்ட அந்தஸ்தும் அழைப்பும் உடையவர்களாக இருந்தாலும் உடனே திரும்பி வரும்படி எச்சரிக்காமல் இருக்க முடியாது. அதுபோல அழிவிலிருக்கும் ஆத்துமாக்களை எச்சரிக்க நாம் தயங்கக்கூடாது. உயர்ந்த இடங்களில் இருப்பவர்களின் ஆத்துமாக்கள் மேல் பாரமுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். கல்யாண விருந்தில் கலந்து கொள்ளும்படி கிருபைமிக்க அழைப்பை அவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். ஐசுவரியவான்கள் மனம் மாறி மற்றவர்களை ஆதாயப்படுத்துவதில் அவர்கள் தம்முடைய உதவிக்கரமாக செயல்பட வேண்டுமென்று ஆண்டவர் விரும்புகிறார். சீர்திருத்தமும் எழுப்புதலும் நடக்கிற ஊழியத்தில் உதவக்கூடியவர்கள் சத்தியத்தின் ஈடு இணையற்ற வெளிச்சத்தை காண வேண்டும். குணத்தில் மாற்றமடைய வேண்டும். தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மூலதனத்தை அவரது சேவையில் பயன்படுத்த வழிநடத்தப்பட வேண்டும். இதுவே ஆண்டவருடைய ஆசை. அவர்களுக்கு வசதி வாய்ப்புகளை கடனாக கொடுத்திருக்கிறார். அருகிலும் தூரத்திலும் உள்ள சகல வகுப்பினருக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி வழியை திறப்பதிலும் நன்மை செய்வதிலும் அதை அவர்கள் முதலீடு செய்ய வேண்டுமென்று அவர் விரும்புகிறார். சமுதாயத்தில் உயர் அந்தஸ்தில் இருப்பவர்களை கனிவான அன்போடும் சகோதர பாசத்தோடும் தேட வேண்டும். தொழில் செய்பவர்கள் நம்பிக்கைக்குரிய உயர் பொறுப்புகளை வகிப்பவர்கள், புதிய கண்டுபிடிப்பு திறன் படைத்தவர்கள், அறிவியல் நுண்ணறிவு படைத்தவர்கள், மேதைகள், இக்காலத்திற்கான விசேஷித்த சத்தியத்தை அறியாத சுவிசேஷ போதகர்கள் போன்ற இவர்கள்தாம் முதன்முதலாக இந்த அழைப்பை கேட்க வேண்டும். இவர்களுக்குத்தான் அழைப்பு கொடுக்கப்பட வேண்டும். போதகர்களுக்கும் உயர்வகுப்பினர்களுக்கும் சத்தியத்தை அறிவிக்க முயற்சி எடுக்காதிருத்தல் தவறு. நம் விசுவாசத்தைச் சேராதவர்கள் ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்பட்டுள்ளார்கள். அவர்களுடைய பாணிக்கு நாம் மாறுகிறவர்களாக அவர்களோடு பழகக்கூடாது. அதேவேளையில் எல்லா இடங்களிலுமே நேர்மையுள்ளவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆத்துமாக்கள் மேல் அன்பில் நிறைந்து அவர்களுக்காக கவனத்தோடும் ஞானத்தோடும் புத்தி கூர்மையோடும் நாம் ஊழியம் செய்ய வேண்டும். இத்தேசத்திலும் பிரதேசங்களிலுமுள்ள உயர்வகுப்பினர்களுக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஆண்களையும் பெண்களையும் பயிற்றுவிப்பதற்கென தனியாக நிதி திரட்ட வேண்டும். ஊழியர்களின் விசேஷித்த தகுதிகள். சிலர் உயர் அந்தஸ்தினர்களுக்கு ஊழியம் செய்ய தகுதி பெற்றிருக்கிறார்கள். உயர் அந்தஸ்தினரை வெறுமனே அணுகுவது போதாது. தனிப்பட்ட முயற்சியாலும் உயிருள்ள விசுவாசத்தாலும் அவர்களுடைய ஆத்தும தேவை குறித்து அவர்களில் விழிப்பு உண்டாக்க வேண்டும். இயேசுவின் சத்தியத்தை குறித்த அறிவை அவர்கள் பெற வேண்டும். அதற்காக அவர்களை அணுகுவதற்கான வழியை அறிய தேவனிடம் ஞானம் கேட்க வேண்டும். உயர் அந்தஸ்தினர்களுக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு தேவதூதர்கள் துணையாக இருக்கிறார்கள். இதை உணர்ந்து மெய்யான கண்ணியத்துடன் நடக்க வேண்டும். பொக்கிஷசாலையான தங்கள் மனதையும் இருதயத்தையும் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படும் வார்த்தைகளால் நிரப்பியிருக்க வேண்டும். உயர் அந்தஸ்தினர்களை அணுகுவதற்கான ஒவ்வொரு முயற்சியிலும் தேவ ஊழியருக்கு வலுவான விசுவாசம் தேவை. தோற்றங்கள் பயமுறுத்துவதாக இருக்கலாம். ஆனாலும் பயங்கர இருளாகத் தோன்றும் வேளையில் மேலேயிருந்து வெளிச்சம் பிறக்கும். உயர் அந்தஸ்தினர்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு செல்கிற ஊக்கமிக்க தாழ்மையான ஊழியர்களை தேவன் அழைக்கிறார். நிச்சயம் பலன் உண்டு. மெய்யான மனமாற்றம் பெரிய அற்புதமாகும். அந்த அற்புதத்தை இன்று யாரும் புரிந்து கொள்ளவில்லை. இந்த உலகின் மிகப்பெரிய மனிதர்களும் அற்புதம் செய்கிற தேவனுடைய வல்லமைக்கு அப்பாற்பட்டவர்கள் இல்லை. தேவனோடு உடன் வேலையாட்களாக இருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டால் அவர்கள் தங்களுடைய கடமையை வீரதீரமாகவும் உண்மையாகவும் செய்ய வேண்டும். அப்போது பொறுப்புமிக்க பதவிகளையும் புத்திகூர்மையும் செல்வாக்கும் படைத்தவர்களையும் தேவன் மனம் மாற்றுவார். ஆவியானவருடைய வல்லமையால் அநேகர் தெய்வீக நியதிகளை ஏற்றுக்கொள்வார்கள். சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு வழங்குகிற ஏது கரங்களாக அவர்கள் தேவனுடைய கரத்தில் இருப்பார்கள். புறக்கணிக்கப்பட்ட ஆத்துமாக்கள் மேல் விசேஷித்த பாரமுடையவர்களாக இருப்பார்கள். பணத்தையும் நேரத்தையும் ஆண்டவருடைய பணிக்காக பரிசுத்தப்படுத்துவார்கள். திருச்சபையில் புது ஆற்றலும் திறனும் கூடுதலாக காணப்படும்.
சமுதாயத்தின் உயர் பதவிகளில் உள்ளவர்கள் பலர் புண்பட்ட மனதுள்ளவர்களாகவும் மாயையினால் சலிப்படைந்தவர்களாகவும் இருக்கின்றனர்.
தங்கள் வசம் இல்லாத சமாதானத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மிக உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்களும் கூட இரட்சிப்பிற்காக பசியோடும் தாகத்தோடும் இருக்கின்றனர். கிறிஸ்துவின் அன்பினால் மென்மையாக்கப்பட்டவர்கள் பரிவான வகையில் தனிப்பட்ட முறையில் இத்தகையோரை அணுகும் போது அவர்கள் அதன் மூலம் பயன்பெறுவது நிச்சயம். பெரும் அறிஞர்களிலும் அரசியல்வாதிகளிலும் உலகின் மிக முக்கிய மனிதர்களிலும் பலர் இந்த கடைசி நாட்களில் ஒளியை விட்டு விலகிச் செல்கிறார்கள். ஏனென்றால் உலக ஞானமானது தேவனை அறிந்து கொள்ளவில்லை. ஆனாலும் இந்த மனிதர்களுக்கு சத்தியத்தை அறிவிக்க கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்பையும் தேவ ஊழியர்கள் மேம்படுத்த வேண்டும். தேவனுக்குரியவைகளை தாங்கள் அறியாமல் இருப்பதை சிலர் ஒத்துக்கொண்டு ஆசிரியருக்கெல்லாம் ஆசிரியராகிய இயேசுவின் பாதத்தில் தாழ்மையோடு கற்றுக்கொள்ள தங்களை ஒப்புக்கொடுப்பார்கள். வேதாகம கால செல்வந்தர்கள். எத்தியோப்பிய மந்திரி உயர் பதவியும் பெரும் செல்வாக்குமுள்ளவனாக இருந்தான். அவன் மனமாற்றமடைந்தால் தான் பெற்ற வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பான் என்றும் சுவிசேஷத்திற்காக வலுவான தாக்கத்தை ஏற்படுத்துவான் என்றும் தேவன் கண்டார். வெளிச்சத்தை தேடின அவனுக்கு தூதர்கள் உதவி செய்தார்கள். இரட்சகரண்டை அவன் கொண்டுவரப்பட்டான். பரிசுத்த ஆவியானவருடைய உதவியால் அவனை வெளிச்சத்திற்கு வழிநடத்தக்கூடிய ஒருவனை சந்திக்கும்படி ஆண்டவர் அவனை வழிநடத்தினார்.
புதிதாக பிறந்திருந்த சபையை அழிப்பதற்கு யூதர்கள் முயன்றபோது அதை பாதுகாக்க நிக்கோதேமு முன்வந்தான். தன்னை பாதுகாக்க வெக வேண்டுமென்கிற எண்ணமோ கேள்வியோ இல்லாமல் சீடர்களுடைய விசுவாசத்தை ஊக்குவித்தான். எருசலேமிலுள்ள சபையை தாங்குவதற்கும் சுவிசேஷ ஊழியத்தை முன்கொண்டு செல்வதற்கும் தன் வசதிகளை பயன்படுத்தினான். மற்ற நாட்களிலெல்லாம் அவனுக்கு மரியாதை செலுத்தி வந்தவர்கள் இப்போது அவனை பரிகாசம் செய்து உபத்திரவப்படுத்தினார்கள். உலக ஆஸ்திகளில் தரித்திரனானான். ஆனாலும் தன் விசுவாசத்தை உறுதியோடு அறிக்கையிடுவதில் அவன் தவறவில்லை.